களத்தில் பால் வித்தியாசம் மறைகின்றது என்று படை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். பெண் போராளிகளின் வாழ்வும் நிர்வாகமும் வேறுபட்டாலும் அவர்களுக்கான களத்தெரிவும் இராணுவ பணியும் பால் வித்தியாசமற்றது என்கின்றார் அடேல் பாலசிங்கம் அவர்கள். தமிழீழ விடுதலை புலிகளின் பாரம்பரியத்திலே தமிழீழ பெண்களின் இராணுவ கட்டமைப்பு தனி நிறுவனமாக உருப்பெற முன்பே எமது தேசிய விடுதலை போரில் வயது வேறுபாடின்றி பெண்கள் இணைந்துள்ளனர். இவர்களுக்கான போர் பயிற்சி ஆண்களால் வழங்கப்பட்டது. 12 அக்டோபர் 1986 நன்கு பயிற்றப்பட்ட ஆயுததாரிகளான இளம் பெண்கள் மன்னார் அடம்பனில் ஸ்ரீலங்கா படையுடன் எதிர்கொண்டனர். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மோதலில் லெப்டினன்ட் கர்னல் விக்டர் தலைமையிலான பெண்கள் அணி ஈடுபட்டது. இந்த நடவடிக்கையில் பெருந்தொகையிலே வந்த எதிரிப்படையை பின்வாங்க செய்தனர். ஆனால் லெப்டினன்ட் கர்னல் விக்டர் மட்டும் இந்த போரிலே வீர வரலாறானார். பெண் போராளிகளை கொண்ட பெண் தலைமைத்துவத்தில் இயங்கும் தனியான அணி உருவாவதற்கு சில காலம் பிடித்தது. புலிகள் அமைப்பில் இணையும் இளம் பெண் போராளிகளின் எண்ணிக்கை உயர்வும் அவர்கள் வெற்றிகரமாக மன உறுதியுடன் பங்கு பெற்றிய போர் நடவடிக்கைகளின் சிறப்பும் தனியணி உருவாக்கத்தை வலியுறுத்தின. தம்மை தாமே நிர்வகிக்கும் பொறுப்பை பெற வேண்டும் என்று பெண் போராளிகள் விரும்பினர். பெண் போராளிகளின் தளபதியாக ஜூன் 1989 மேஜர் சோதியா நியமனமாகிய பின் தனி அணியின் தோற்றம் உறுதி செய்யப்பட்டது. மேஜர் சோதியாவின் தீரமும் தொலைத்தொடர்பு கள மருத்துவம் போன்ற துறைகளில் அவருக்கு இருந்த ஆளுமையும் தமிழீழ விடுதலை புலிகளின் முதலாவது பெண் தளபதியாக உயரும் தகுதியை அவருக்கு கொடுத்தன. சோதியா தலைமையிலான பெண்கள் படையணி 26 செப்டம்பர் 1989 தோற்றம் பெற்றது. தமிழீழ விடுதலை போரில் இந்த நாள் வேறொரு வகையில் முக்கியத்துவம் பெறுகின்றது. இதே நாளில் 1987 லெப்டினன்ட் கர்னல் திலீபன் உண்ணா நோன்பிருந்து வீரச்சாவடைந்தார். விடியல் என்ற பெயருடன் பெண் போராளிகளின் பயிற்சி பாசறையும் சேலகமும் இதே நாளில் திறந்து வைக்கப்பட்டது. 6 அக்டோபர் 1989 இந்த பயிற்சி பாசறையில் படை பயிற்சிகள் தொடங்கின. இந்த அணி தொடங்கிய 6 மாத காலத்தில் 11 ஜனவரி 1990 அதன் தளபதி சோதியா நோய்வாய்ப்பட்டு வீரச்சாவடைந்தார். தென் தமிழீழத்தின் பெண் புலி போராளிகளுக்கான முதலாவது படை பயிற்சி முகாம் 13 அக்டோபர் 1990 திறக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா அரசின் வன்கொடுமைகளும் இன அழிப்பு நடவடிக்கைகளும் கிழக்கின் பெண்களை பெருமளவில் பாதித்தது. சிங்கள குடியேற்றங்களோ தமிழ் மக்களை தமது பாரம்பரிய நிலத்திலிருந்து விரட்டும் நோக்குடன் கிழக்கில் விரிவுபடுத்தப்பட்டன. 1980களின் பிற்பகுதியில் தென் தமிழீழ பெண்கள் படை பயிற்சிக்காக வடக்கிலே இருக்கின்ற முகாம்களுக்கு வந்தனர். 1990 பின்னர் அவர்களுடைய பகுதியிலேயே முகாம்களை திறந்து பயிற்சி வழங்க வேண்டிய கட்டாய தேவை எழுந்தது. வடக்கில் உள்ள பெண்கள் பயிற்சி முகாம்களை ஒத்தவையாக கிழக்கு முகாம்கள் இருந்தன. ஆனால் சுயாதீனமாக நிர்வாகம், உணவு உற்பத்தி மற்றும் மருத்துவம், ஆயுத களஞ்சியம் என்பவற்றை கிழக்கு பெண்கள் தொடக்க காலம் தொட்டே கொண்டிருந்தனர். தமிழீழ தேசிய தலைவர் அவர்களின் தொலைநோக்கான பார்வையின் வெளிப்பாடாக அன்று தோற்றம் பெற்ற மகளிர் படை பிரிவுகள் பல்வேறு படையணிகளாக, துறைகளாக, பிரிவுகளாக பரிணமித்து நின்றன. இவ்வாறு உருவாக்கப்பட்ட சோதியா படையணியின் தளபதியாக, சிறப்பு தளபதியாக இருந்து வீர வரலாறாகும் வரை பல களங்களிலே போராடி வழிநடத்தி போராளிகளை வழிநடத்தி பல வெற்றிகளை பெற்று தந்தவர்தான் பிரிகேடியர் துர்கா. ஆனையிறவு வெற்றி விழா நிகழ்விலே கலந்து கொண்ட சோதியா படையணியின் சிறப்பு தளபதி பிரிகேடியர் துர்கா அவர்கள் தமிழீழ விடுதலை போராட்டம் தொடர்பாக இந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார்.
செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த அர்ப்பணிப்பு என்றால் அது அவன் தன்னுடைய நாட்டுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்யற. அதேபோல் எங்களோட தமிழீழத்தில் செய்த இந்த உயிர் தியாகங்களுக்குள்ளால் நிமிந்து இன்றைக்கு இந்த விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆணரவ தளத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அறிஞ்ச காலத்தில இருந்து எதிரிந்த அடாவடித்தனத்தின் ஒரு வடிவமாகத்தான் இது விளங்கிக் கொண்டிருக்குது. இதுக்கான இந்த தளத்தை நாங்கள் கைப்பற்றதுக்கான ஒரு முயற்சியா முதல் ஆகாய கடல் வழி சமர் நடந்தது. அந்த சமர்ல நாங்கள் நிறைய உயிரை கொடுத்தோம், நிறைய பாடத்தை அனுபவத்தை பெற்றோம், நிறைய வளர்ச்சியை கண்டோம். அதை தொடர்ந்து எதிரி நடவடிக்கையா வெத்தலக்கடி தரக்கம் பலவியா வண்டு சஜியண்டு எதிரி நடவடிக்கைகள் தொடர்ந்து, அதாவது இந்த ஆணவ தளத்தை விஸ்தரிக்கிறதுக்காக அவன் எங்களுடைய நிலப்பிறப்புகளை நாசப்படுத்தி கொண்டு வந்தான். சில கடல் வளங்கள், அங்கால தென்ன வளங்கள், அங்கால பிறந்தன் ரசாயன தொழிற்சாலைகள், உப்பளம், அதை தொடர்ந்து அங்காலத்தில் நச்சு வரையான எங்களோட வயல் நிலங்கள் உண்டு, எங்களோட முழுமையான மண்ணுகள் நாசப்படுத்தப்பட்டு கொண்டு எங்களோட மக்களின் வாழ்வுகள் துன்பத்துக்குள்ளாகப்பட்டு கொண்ட நிலையில போய்கொண்டிருந்துச்சு. இதால எங்களோட மக்கள் தங்களோட சொத்துக்களை இழந்துக்கினம், உற்பத்திகளை இழந்துக்கினம், வாழ்விடங்களை இழந்துக்கினம், உறவுகளை இழந்துக்கினம், உயிர்களை இழந்துக்கினம், கல்வியை இழந்துக்கினம், எங்களோட சமுதாயம் சீரழிவுகளை சந்திச்சுது. இந்த மீட்புக்காக நாங்கள் பல தடவை பல முயற்சிகள் எடுத்தோம், அதுக்குள்ள அதுக்கு பல உயிர்களை அர்ப்பணிச்சோம். இந்த ஆணவரை பொறுத்தவரையில எதிரியும் அதை விட தயாரா இருக்கல, நாங்களும் விட தயாரா இருக்கல. எல்லாமாக எங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த வழிநடத்தல் இருந்துச்சு. ஒரு தாய் உணர்வோட ஒரு மிகப்பெரிய சிறந்த வழிநடத்தல் எங்களுக்கு இருந்துச்சு. ஒரு வீட்டுல கூட ஒரு அம்மாவுக்கு நாளும் ஒரு கொஞ்சம் கொத்த பிள்ளைய அவையில பாக்குறதே அம்மாவுக்கு ஒரு பெரும் பாடா இருக்கும். ஆனா இங்க எத்தனை ஆயிரம் போராளிகள் அவளை பேருக்கும் ஒரு சிறந்த தாய்மையினர்வோட சரியான முறையில சரியான அட்வைஸ்களை கொடுக்கறதா, சரியான முறையில எங்களை நேரான சரியான ஒழுங்கு கட்டுப்பாடுகளோட மிக சிறந்த ஒரு ஆக்களா செயல்படக்கூடியவர்களா, ஒவ்வொரு விடயத்தையும் திரும்ப திரும்ப எப்படி செயல்படணும்ன்றதை நல்ல தெளிவா சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தலைமை எங்களுக்கு இருக்கு. இந்த தலைமையின் சிறந்த நெறிப்படுத்தல்ல அந்த ஆதரவுல அந்த அன்புல அந்த தலைமை எங்களுக்கு திறந்து விட்ட இந்த பெரிய பாதைக்குள்ளால நாங்கள் நிச்சயமா எங்கட தமிழீழத்தை அடைவோம். இதுக்கு எங்களோட மக்களோட பூர்ண ஒத்துழைப்பு வேணும். இதுல இந்த எங்களை தமிழரை பொறுத்தவரையில ஒரு வீரன் தெரிந்த வரலாறு இருக்கு. அண்ணன் சொல்லுவார், ஒரு முல்லத்தீவுல கூட அப்போ கூட அந்த காலத்துல கூட பண்டாரவேணியன் சண்டை பிடிச்சிருக்கிறார், அங்க கூட ஆட்லரியல் எடுத்திருக்கிறார், பிற இடங்களை மங்கிட்டு. ஆனால் பிறகு கூட நாங்கள் எங்களுடைய அமைப்பு நாட்டை விட்டு காட்டுக்குள்ள இருந்த காலகட்டத்துக்குள்ள கூட அண்ண பூபதி இந்த தியாகம் நடந்தது. இப்போ யாழ் மாவட்டத்தை நாங்கள் விட்டுட்டு இங்கே வரைக்குள்ள கூட பொங்கு தமிழ் அழிச்சு விழா நடந்தது. அப்படியாக எங்களோட மக்கள் வீரம் தெரிந்தவர்கள் என்று எங்களை அண்ணன் சொல்லி இருக்கிறார். நிச்சயமா இந்த மண்ணை மீட்க வேண்டியது எங்களோட கட்டாய கடமை. இல்லாவிட்டால் நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம். உலகத்துல எத்தனையோ நாடு இருக்குது, அமெரிக்காவில இந்தியன்ஸ், ஆஸ்திரேலியாவில அபோஜின்ஸ், அந்த பூர்வீக மக்கள் அவைகள் அழிஞ்சிட்டோம். இன்றைய காட்டுவாசியெல்லாம் நூற்றுக்கு ரெண்டு வீதம் ஒரு வீதம் மட்டும் இருக்கிறோம். ஆனா இந்த இன்றைக்கு அந்த நாட்டுல பூர்வீக மக்களை இருக்க வேற யாரோ தான் அந்த நாட்டை டாக்டரா இருக்கிறோம். பூர்வீக மக்கள் அழிஞ்சிட்டோம், மிக மிக குறைஞ்ச நீங்கள் இருக்கும். அப்ப நாங்கள் எங்கட நாட்டை விட்டு அழிய விடையலாது, இந்த நாட்டுல எங்கட மக்கள் அழிய இயலாது. அப்ப நாங்கள் எங்கட நாட்டை மீட்கத்தான் வேணும். இந்த மண்ணில எங்கட மக்கள் தன்மானத்தோடையும் கௌரவத்தோடையும் வாழத்தான் வேணும். அது அதுக்குரிய உரிமை கடமை உங்களை ஒருத்தருக்கும் இருக்குது. உலகத்தை பொறுத்தவரையில என்ன உயிரும் ஒவ்வொரு உயிரும் எப்பவும் ஒரு நாளைக்கு இறக்குறா, அது மனிதரா மிருகமா பறவையா பாம்பு பூச்சி குழுவே இல்லாம இறக்குறது. ஆனால் இந்த பிறந்து இறக்குற உயிர் நாங்கள் இந்த மனிதர் பிறந்தம் வாழ்ந்தோம் செத்தமன் இல்லாமல் இந்த வாழ்ந்த காலத்துல இந்த மகத்தான எங்கட நாட்டுக்கு தேவையான அர்ப்பணிப்புகளை எங்கட கடமைகளை நாங்கள் நியமம் சிறப்பா செய்வோம். அது உங்களோட ஒவ்வொருத்த உரிமையும் கடமையும் எங்கட நாட்டை மீட்க வேண்டியது, எங்கட மண்ணில இந்த தமிழர் தன்மானத்தோடையும் கௌரவத்தோடையும் வாழ வேண்டியது, உங்களோட வாழ வைக்கிறது உங்களோட கடமை.